Next is a class on the Bhagavad Gita as it is, 4th chapter, text number 13, given by His Divine Grace, A.C. Bhaktivedanta Swami Prabhupada, recorded on April 8, 1973, in New York.
Penvaram Bhagavad Gita Unmayuravil, 4th Adhyayam, 13th Slokathirkana, Upanyasam Valangiyavar, தெய்வத்திரு ஆ ச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் 1973 வருடம் April 8 தேதி நியூயார்க் நகரில் பதிவு செய்யப்பட்டது.
சாதுர்பர்ணம் மயா சிருஷ்டம் குண கர்ம விபாகச தஸ்ய கர்த்தாரம் அபி மாம் வித்தி அகர்த்தாரம் அவ்வயம். This is a verse from Bhagavad Gita. Most of you know this book, Bhagavad Gita. It is very famous book of knowledge.
In the slokam, Bhagavad Gita lirundu edukkappattadu. Ungal anegam perukku Bhagavad Gita puthagatha theriyum. Adu miga prabalamana arivu nirambiya oru puthagam.
We are presenting Bhagavad Gita as it is.
Anga Bhagavad Gita unmai uruvilla valangittirukkom.
This Krishna consciousness movement means to present Bhagavad Gita as it is, without any adulteration.
Krishna Bhakti Iyakam appadinave Bhagavad Gita unmai uruvilla valangiradu endha maatramum illama.
So Krishna says, four classes of men, chaturbarna. Chatur means four, and barna means division of society.
Krishna cholrar, naangu vagayana manidargal irukanga, chaturvarnyam. Chatur appadina naangu. வர்ண அப்படின்னா சமுதாயத்தினுடைய பிரிவுகள்.
ஜஸ்ட் லைக் வர்ணம் மீன்ஸ் காலர், ஆஸ் தேர் ஆர் டிவிஷன் ஆஃப் காலர், ரெட் ப்ளூ அண்ட் யெல்லோ. சிமிலர்லி ஹியூமன் பீயிங், ஹியூமன் சொசைட்டி ஷுட் பி டிவைடெட் அக்கார்டிங் டு தி குவாலிட்டி.
உதாரணத்துக்கு வர்ணம்னா நிறத்தையும் குறிக்குது. இப்போ நிறத்தில் பல பிரிவுகள் இருக்கு, சிகப்பு, நீலம், மஞ்சள். அதே மாதிரி மனித சமுதாயத்திலையும் அவர்களுடைய குணத்தை கேட்டார் போல பிரிவுகள் பிரிக்கப்படணும்.
தி குவாலிட்டி இஸ் ஆல்சோ கால்ட் காலர்.
குணம் கூட நிறம்னு அழைக்கப்படுது.
சாத்துர் பண்ணங் மயா சிஸ்டம் குண கர்ம விபாக. சோ தேர் ஆர் த்ரீ குவாலிட்டிஸ் இன் திஸ் மெட்டீரியல் வேர்ல்ட்.
சாத்துர் வர்ணிய மயா சிஸ்டம் குண கர்ம விபாக. இந்த பௌதிக உலகத்தில் மூன்று குணங்கள் இருக்கு.
த்ரீ குவாலிட்டிஸ் ஆர் த்ரீ காலர், red, blue and yellow. You mix it, then you become 81 colors. Three colors, three upon three multiplied, it becomes 9. 9 upon 9 multiplied, it becomes 81.
மூன்று குணங்கள் அல்லது மூன்று நிறங்கள், சிகப்பு, நீலம் மற்றும் மஞ்சள். அதை நீங்கள் கலந்தீங்கன்னா உங்களுக்கு 81 நிறங்கள் கிடைக்கும். மூணு மூணால் பிறக்கினீங்கன்னா 9 ஆகுது. 9 9 பிறக்கினீங்கன்னா 81 நிறம் வருது.
ஸோ தேர் ஆர் 8,400,000 டிஃபரண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் லிவிங் என்டிட்டிஸ். due to this mixture of different qualities.
அதனால இந்த வெவ்வேறு குணங்களுடைய கலவையினால 84 லட்சம் வகையான உயிரினங்கள் இங்க இருக்கு.
Nature is manufacturing different types of body according to the association of the living entity to the particular type of quality.
உயிர்வாளி எந்த ஒரு குறிப்பிட்ட வகையான குணத்தோடு சங்கம் எடுத்துக்கொள்ளுதோ அதுக்கேற்றவாறு இந்த ஜட இயற்கையானது வெவ்வேறு வகையான உடல்களை உற்பத்தி செய்யுது.
Living entities are part and parcel of God. Suppose God is the big fire and living entities are just like sparks.
உயிர்வாளிகளானவர்கள் கடவுளுடைய அம்சங்கள். இப்ப கடவுள் ஒரு பெரிய நெருப்பு அப்படின்னா உயிர்வாளிகள் ஒரு சிறு பொறி.
தி ஸ்பார்க்ஸ் தே ஆர் ஆல்சோ ஃபயர். ஸ்பார்க்ஸ் ஆல்சோ இஃப் ஒன் ஸ்பார்க் ஃபால்ஸ் ஆன் யுவர் பாடி ஆன் யுவர் கார்மெண்ட் இட்ஸ் பர்ன்ஸ்.
அந்த பொறியும் கூட நெருப்பு தான். இப்ப அந்த பொறியானது உங்களுடைய உடல் மீதோ உங்களுடைய துணி மீதோ விழுந்ததுன்னா அது சுட செய்யுது.
பட் இட் இஸ் நாட் ஆஸ் பவர்ஃபுல் ஆஸ் தி பிக் ஃபயர்.
ஆனால் அது பெரிய நெருப்பு போல அந்த அளவுக்கு சக்தி உடையது அல்ல.
சிமிலர்லி காட் இஸ் ஆல் பவர்ஃபுல், காட் இஸ் கிரேட், வி ஆர் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் காட், தேர்ஃபோர் அவர் கிரேட்னஸ் இஸ் வெரி வெரி ஸ்மால், இன்ஃபினைட் சிமல்.
அதே மாதிரி கடவுள் சக்தி வாய்ந்தவர், அவர் மிகப்பெரியவர், நம்ம அவருடைய அம்சம். அதனால தான் நம்ம ரொம்ப ரொம்ப சிறியவர்கள், முக்கியத்துவம் இல்லாதவர்கள்.
காட் இஸ் கிரேட், தேர்ஃபோர் ஹி ஹேஸ் கிரியேட்டட் சோ மெனி யூனிவர்சஸ்.
கடவுள் மிகப்பெரியவராக இருக்கிறதால தான் அவர் நிறைய பிரபஞ்சங்களை படைச்சிருக்கார்.
We cannot account for even one universe. This one universe which we see, the sky, the dome, within that sky, outer space, there are millions and trillions of stars, planets, that floating in the air. Everyone knows.
நம்மால ஒரு பிரபஞ்சத்தை கணக்கிட கூட முடியாது. இந்த பிரபஞ்சம்ன்றது அந்த ஆகாயத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆகாயத்துக்குள்ள பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் அண்டங்கள் மிதந்துட்டு இருக்கு. அப்படியே காற்றில் மிதக்குது, எல்லாருக்குமே அது தெரியும்.
We can float one Sputnik in the sky. And we take so much credit that we have become very, very great scientists. We don't care for God.
நம்ம ஆகாயத்தில் ஒரு ஸ்புட்னிக்கை மிதக்க விட்டுட்டு நம்ம அதுக்காக எல்லா புகழையும் எடுத்துட்டு ரொம்ப ரொம்ப பெரிய விஞ்ஞானி ஆயிட்டோன்னு சொல்லிட்டு கடவுளை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறோம்.
This is foolishness.
இது முட்டாள்தனம்.
Foolish person will say like that. But one who is intelligent, he knows that God is floating millions and trillions of planets in the sky. And what we have done in that comparison?
முட்டாள்தனமான நபர்கள் அந்த மாதிரி சொல்லலாம். ஆனால் புத்திசாலித்தனமான நபர்கள் அவங்களுக்கு தெரியும், பகவான் பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அண்டங்களை ஆகாயத்தில் மிதக்க விட்டிருக்கார். நம்ம அதோட ஒப்பிடும்போது இங்க என்ன சாதிச்சிட்டோன்றது.
This is intelligence.
இதுதான் புத்திசாலித்தனம்.
So, we have become very much proud of our scientific knowledge.
அதனால நம்முடைய இந்த விஞ்ஞான பூர்வமான அறிவினால ரொம்பவும் கர்வம் கொள்றோம்.
And therefore, at the present moment, we defy the existence of God. Sometimes we say that I have become God now.
அதனால தான் தற்காலத்திலெல்லாம் கடவுள் இருக்காருன்றதையே மறுக்கிறோம். சில சமயத்தில் நான் கடவுள் ஆயிட்டேன்னு வேற சொல்லிக்கிறோம்.
These are foolish statements.
இவைகள்லாம் முட்டாள்தனமான கருத்துக்கள்.
You are nothing in comparison to the intelligence. He is also intelligent.
அவரோட புத்திசாலித்தனத்தோட ஒப்பிடும்போது நம்ம ஒண்ணுமே கிடையாது. அவரும் கூட புத்திசாலிதான்.
Because we are part and parcel of God, that we can study what is God if we simply study ourselves.
ஏன்னா கடவுளோட அம்சமாக நம்ம இருக்கிறதால நம்ம கடவுள்னா என்னன்றதை நம்மளால் ஆய்வு செய்ய முடியும். வெறுமனே நம்மளை நம்ம ஆய்வு செய்தாவே நம்ம தெரிந்து கொள்ளலாம்.
Just like if you study a drop of sea water, if you analyze chemically, you'll find so many chemicals in that drop.
உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு துளி சமுத்திர நீரை எடுத்து ஆய்வு செய்து பார்த்தீங்கன்னா ரசாயன ரீதியா பல்வேறு வகையான ரசாயனங்கள் அதில் இருக்கு.
So you can understand what is the composition of the sea. The same composition.
அப்போ அந்த கடல் என்ன மாதிரியான கலவையால் ஆனது அப்படின்றதையும் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அதே கலவை தான் இங்கே இருக்கு.
But in greater quantity.
ஆனால் அது அளவில் மிக பெருசா இருக்கு.
That is the difference between God and ours.
அதுதான் நமக்கும் கடவுளுக்கும் உள்ள வித்தியாசம்.
We are a small gods, we can say. A small gods. Tiny, sample gods.
நம்ம ஒரு சின்ன கடவுள்னு வேணா சொல்லலாம். ரொம்ப சின்ன ஒரு மாதிரி கடவுள் மாதிரி அப்படின்னு சொல்லலாம்.
Therefore we are so much proud.
அதனால தான் நம்ம ரொம்ப கர்வத்தில் இருக்கோம்.
But we should not be proud because we should know that all our qualities are taken from God.
ana nama garvathoda irukkudadu yena nammude ella gunangalum anda kadavulla irundhu edukapattadhu dhaan.
Because we are part and parcel, so originally all these qualities are there in God.
Yena nama avaroda amsam anale unmaiyile modalle ella inda gunangalum கடவுள்கிட்ட தான் இருக்கு.
And therefore Vedanta Sutra say, what is God, what is absolute truth.
அதனால தான் வேதாந்த சூத்திரம் சொல்லுது கடவுள்னா என்ன, பூரண உண்மைன்றது என்ன.
அதாத் பிரம்ம ஜிஜ்ஞாசா, when inquire about God, about the absolute truth, the answer is immediately given, ஜன்மாத்மஸ்ய ஜதஹ.
அதாத் பிரம்ம ஜிஜ்ஞாசா, கடவுளை பற்றி பூரண உண்மையை பற்றி நம்ம விசாரிக்கும் போது உடனடியாக அதுக்கு பதில் கொடுக்கப்படுது. ஜன்மாத் எஸ்ய அத்தஹ.
The absolute truth is that from whom everything comes, everything emanates.
பூரண உண்மைன்றது என்னன்னா யார் இடத்துல இருந்து எல்லாமே வருதோ, எல்லாமே தோற்றுவிக்கப்படுதோ அவர்.
Everything is coming from God. He is the original source of all supplies.
எல்லாமே கடவுள்கிட்ட இருந்து தான் வருது. அவர் தான் ஆரம்பத்திலிருந்து எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர்.
Now, what is our position? There are innumerable living entities. Nitya nityanam chetana chetananam. That is Vedic information. God is also a living entity like us. But is the chief living entity.
இப்போ நம்முடைய நிலை என்ன? எண்ணிலடங்காத உயிர்வாளிகள் இருக்காங்க. நித்யோ நித்யானாம் சேத்தன சேத்தனானாம். இதுவும் வேதத்தில் இருக்கக்கூடிய தகவல். கடவுளும் கூட ஒரு உயிர்வாளி தான் நம்மளை போல. ஆனால் அவர் பரம உயிர்வாளி.
And we are also living entity.
நாமும் கூட உயிர்வாளி தான்.
Just like one father. Father may have got 20 children, 20 sons. Formerly they used to have 100 sons. Now the fathers have no such power.
உதாரணத்துக்கு ஒரு தந்தை இருக்கார். அவருக்கு 20 குழந்தைகள் இருக்கலாம், 20 மகன்கள் இருக்கலாம். முற்காலத்தில் எல்லாம் 100 மகன்கள் வரைக்கும் இருந்தாங்க. இப்பெல்லாம் தந்தைகளுக்கு அந்த அளவுக்கு சக்தி கிடையாது.
But in the up to 5,000 years ago, King Dhritarashtra gave birth to 100 sons.
ஆனால் ஒரு 5,000 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் திருதராஷ்டிரன் 100 மகன்களை பெற்றெடுத்தார்.
Now we are saying that we are overpopulated. But that's not the fact.
ஆனால் இப்போ நம்ம என்ன சொல்றோம், மக்கள் தொகை பெருகிடுச்சு. ஆனால் அது உண்மை இல்லை.
At the present moment, where there is the question of overpopulation, now how many of us giving birth hundreds of children? No, nobody.
இந்த காலத்தில் அதிக மக்கள் தொகை என்ற கேள்விக்கு இடம் எங்க இருக்கு? யாரு இன்னைக்கு நூற்றுக்கணக்கான குழந்தைகளை பெற்றுக்கொள்றாங்க? யாருமே இல்லை.
But formerly, a father could give birth to 100 children.
ஆனால் முற்காலங்களில் ஒரு தந்தையால் 100 குழந்தைகளை பெற்றெடுக்க முடியும்.
So there is no question of overpopulation. And even there is overpopulation, we get information from the Vedas.
அதனால் மக்கள் தொகை பெருக்கோன்ற கேள்விக்கு இடம் கிடையாது. அப்படியே மக்கள் தொகை பெருக்கம் இருந்தாலும் வேதங்களில் இருந்து நமக்கு என்ன தகவல் கிடைக்குதுன்னா,
ஏகோ ஜூ பஹுநாம் விதுதாதி காமான், தட் ஒன் சீஃப் லிவிங் என்டிட்டி காட், ஹீ கேன் மெயின்டெயின் இன்யூமரபிள் லிவிங் என்டிட்டிஸ்.
ஏகோ பஹுநாம் யோ விதுதாதி காமான், அந்த ஒரு பரம உயிர்வாழ் இருக்கார் இல்லையா கடவுள், அவரால் எண்ணிலடங்காத உயிர்வாழிகளை பராமரிக்க முடியும்.
தெர் இஸ் நோ க்வெஸ்சன் ஆஃப் ஓவர் பாப்புலர். This is a false theory.
மக்கள் தொகை பெருக்கோன்ற கேள்விக்கே இடம் கிடையாது. இது பொய்யான ஒரு கொள்கை.
If God can create, he can maintain also. And actually, this is the fact.
கடவுளால படைக்க முடியும்னா அவரால் பராமரிக்கவும் முடியும். உண்மையிலே அதுதான் உண்மை.
I am traveling all over the world. There are so much vacant places upon the surface of the globe.
நா உலகம் முழுக்க பயணம் செய்துட்டு இருக்கேன். எவ்வளவோ இடங்கள் காலியா இருக்கு இந்த அண்டத்துல.
That the 10 times more than the present population can be easily maintained.
இப்ப இருக்கக்கூடிய ஜனத்தொகையை காட்டிலும் 10 மடங்கு அதிகமான ஜனத்தொகையை ரொம்ப சுலபமாவே பராமரிக்க முடியும். ஆனால் அந்த நிலத்தை எப்படி உபயோகப்படுத்துறதுன்றது தெரியலையே.
இன் ஆப்பிரிக்கா இன் ஆஸ்திரேலியா இன் யுவர் அமெரிக்கா எனஃப் லேண்ட் ஸ்டில் லைங்.
ஆப்பிரிக்காவில் ஆஸ்திரேலியாவில் அமெரிக்காவில் போதுமான நிலம் இருக்கு, இன்னும் அப்படியே தான் கிடக்குது.
பட் because we have encroached upon the land of Krishna,
ஆனால்
difficult
நம்ம கிருஷ்ணருடைய நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறதால சிரமங்கள் இருக்கு.
China is overpopulated, India is overpopulated.
இந்தியா அதிக மக்கள் தொகை பெருகியிருக்கு, சைனா மக்கள் தொகை பெருகியிருக்கு.
But if we take to Krishna consciousness, these difficulties will be over within a second.
ஆனால் நம்ம கிருஷ்ண உணர்வை ஏற்றுக்கொண்டோம்னா இந்த சிரமங்கள் எல்லாம் ஒரு வினாடியில காணாம போயிடும்.
Krishna consciousness means to take everything Krishna's. I am also Krishna's.
கிருஷ்ண உணர்வு அப்படின்னா எல்லாவற்றையும் கிருஷ்ணரோட தான் பார்க்கறது.
That is Krishna consciousness. Actually, that is fair.
அதுதான் கிருஷ்ண உணர்வு. அதுதான் உண்மையும் கூட.
Everything Krishna means God. Everything belongs to God.
கிருஷ்ணன்னா கடவுள், எல்லாமே கடவுளுக்கு சொந்தமானது.
I also belong to God. ஈஷாவாசம் இதம் சர்வம். Everything belongs to God. That's the fact.
நானும் கூட கிருஷ்ணருக்கு சொந்தமானவன். ஈஷாவாசம் இதம் சர்வம், எல்லாமே கடவுளுக்கு சொந்தமானது. அதுதான் உண்மை.
But we do not accept the fact we take something illusory. Therefore, it is called Maya.
Ana, namma anda unmai yetrukollama edho maayana ondra eduthukondirukom. Adanalada adu maayai nu sollapadudhu.
Just like the Americans, they are claiming this land is for the American group.
உதாரணத்துக்கு அமெரிக்கர்கள்லாம் இந்த நிலம் அமெரிக்கர்களுக்கு சொந்தமானதுன்னு உரிமை கொண்டாடுறாங்க.
Similarly, other nations, they're...
அதே மாதிரி மற்ற நாட்டிலையும் அந்த நாட்டினர்கள் அப்படிதான் உரிமை கொண்டாடுறாங்க.
But the land actually belongs to God. The land, the sky, the water and the products in the land, in the sky, in the water, everything belongs to God.
ஆனால் உண்மையிலேயே நிலம் கடவுளுக்கு சொந்தமானது. இந்த நிலம், ஆகாயம், நீர், இங்கே உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்கள் எல்லாமே கடவுளுக்கு சொந்தமானது.
And we are children of God. We have got the right to live at the expense of Father, just like we live, small children. They live at the cost of Father.
நம்ம எல்லாரும் கடவுளோட குழந்தைகள். நமக்கு கடவுளுடைய செலவில் வாழ்கிறதுக்கான உரிமை இருக்கு. இப்போ நம்ம வாழ்கிற மாதிரி சின்ன குழந்தைகள்லாம் தந்தையோட செலவில் வாழ்கிறாங்க.
Similarly, we also live by the arrangement of God. Why should we claim that this is our property?
அதே மாதிரி நம்மளும் கூட கடவுளுடைய ஏற்பாட்டின்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ ஏன் நம்ம இது நம்முடைய சொத்துன்னு உரிமை கொண்டாடணும்?
This is the idea of spiritual communism. In Bhagavad, these things are stated. How to feel spiritual communism?
இது ஆன்மீக பொது உடைமை கொள்கையோட கருத்துக்கள். பாகவதத்தில் இந்த விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி நம்ம ஆன்மீக பொது உடைமையை உணரலாம்னு.
In the spiritual communism, the present communist, they are thinking of the human being only.
இப்போ இருக்கக்கூடிய இந்த பொது உடைமைவாதிகள்லாம் மனிதர்களை பற்றி மட்டும்தான் சிந்திக்கிறாங்க.
And the animals are being sent to the slaughterhouse.
மிருகங்களை எல்லாம் கசாப்பு கடைக்கு அனுப்பிட்டு இருக்காங்க.
Although the human being and the animal is born in the same land, actually they are also nationals.
மனிதர்களும் மிருகங்களும் ஒரே நிலத்தில் பிறந்திருந்தாலுமே கூட உண்மையிலேயே மிருகங்களும் கூட இந்த நாட்டு பிரஜைகள் தான்.
நேஷனல் மீன்ஸ் ஒன் இஸ் பார்ன் இன் தட் பர்டிகுலர் லேண்ட்.
பிரஜை அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நிலத்தில் பிறந்தவன் அந்த நாட்டு பிரஜை.
வை நாட் இஸ் அனிமல்ஸ் நேஷனல்?
அப்போ ஏன் மிருகங்கள் அந்த நாட்டோட பிரஜையாக இருக்கக்கூடாது?
பட் பிகாஸ் தே ஹாவ் நோ கிருஷ்ண கான்சியஸ்னஸ், தே கேனாட் திங்க் சோ பிராட்லி.
ஏன்னா அவங்களுக்கு கிருஷ்ண உணர்வு இல்லாததால அவர்களிடத்துல அந்த அளவுக்கு பரந்த சிந்தனை கிடையாது.
They think nationalism means it is limited to the human being, not to the animals, not to the trees.
அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா தேசிய கோட்பாடுன்றது மனிதர்களுக்கு மட்டும்தான், மிருகங்களுக்கு மரங்களுக்கெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறாங்க.
But when you become Krishna conscious, you understand that the trees, the plants, the reptiles, the aquatics, the human being, the beast, everyone, each and every one, part and parcel of God.
ஆனால் ஒருவர் கிருஷ்ண உணர்வுக்கு வரும்போது அவர் என்ன புரிந்து கொள்றாருன்னா மரங்கள், செடிகள், ஊர்வன, நீர்வாழ்வன, மனிதர்கள், விலங்குகள் எல்லாருமே, ஒவ்வொருத்தருமே கடவுளுடைய அம்சம்.
According to their karma, they have got different bodies. The collar, as I explained.
Na vilakkana madri, avargalude karmavukku etra madri, vevvera vagaiyana udalum neramum avangalukku kidaikkudhu.
According to karanam gunasanga asya sadasad janma jonish. These things are described in the Bhagavad Gita. One has got a different type of body according to his karma.
காரணம் குண சங்கசிய சதத ஜன்ம யோனிஷு. இந்த விஷயங்கள்லாம் பகவத்கீதையில் விளக்கப்பட்டிருக்கு. ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட வகையான உடலை அடைகிறாருன்னா அது அவருடைய கர்மாவப்படி.
Karmana daiva netrena jantar deho upapattai. By karma we create next body.
Karma vanale nama adutha udale uruvaakrom.
So this is a great science. People do not know.
இது மிகப்பெரிய விஞ்ஞானம் மக்களுக்கு இது தெரியாது.
How things are taking place, how there are so many species of life, how one is so called happy, so called distressed.
எப்படி இங்க எல்லாம் செயல்பட்டு இருக்கு, எப்படி இங்க பல்வேறு வகையான உயிர்வாளிகள் இருக்காங்க, எப்படி இங்க பெயரளவிலான சுக துக்கங்கள் எல்லாம் இருக்கு.
Why one is rich, one is poor. Why there are so many planets? Why some of them are demigods, some of them are human beings?
ஏன் ஒருத்தர் செல்வந்தரா இருக்கார், ஒருத்தர் ஏழையா இருக்கார், ஏன் இங்க பல்வேறு அண்டங்கள் இருக்கு, ஏன் இங்க சில பேர் தேவர்களா இருக்காங்க, சில பேர் மனிதர்களா இருக்காங்க.
Some of them are animals. It is a great science. But there is no cultivation of this knowledge in the modern universities. Our education and institution.
சில பேர் அதுல மிருகங்களா இருக்காங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஞ்ஞானம். ஆனா இந்த ஞானத்தை வளர்த்து கொள்றதுக்கு இன்னைக்கு இந்த நவீன பல்கலைக்கழகங்கள்லயோ அல்லது கல்வி நிறுவனங்கள்லயோ வழி இல்லை.
Perhaps we are the only group of men we are trying to propagate this science of Krishna consciousness.
இந்த கிருஷ்ண உணர்வு அப்படின்ற இந்த விஞ்ஞானத்தை, இந்த உண்மையை பிரச்சாரம் செய்யறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே குழு நாங்க தான் நினைக்கிறோம்.
But it is a perfect science to understand.
ஆனா புரிந்து கொள்றதுக்கு இது ரொம்ப ஒரு பக்குவமான ஒரு விஞ்ஞானம்.
Now Krishna says சாதுர்வர்ணங்க மாயா சிஸ்டம் குணகர்ம விபாகம். We are animals. We have to pass through animal bodies. By evolution we have come to this human form of body.
இப்ப கிருஷ்ண சொல்றார் சாதுர்வர்ணம் மாயா சிஸ்டம் குண கர்ம விபாகச. நம்ம மிருகங்களா இருக்கும்போது அந்த மிருக உடலை கடந்து வர வேண்டி இருக்கு. பரிணாம வளர்ச்சி மூலமா நம்ம இந்த மனித உடலை அடைஞ்சிருக்கோம்.
Now it is an opportunity to get out of this cycle of birth and death.
இப்போ இந்த பிறப்பு இறப்புன்ற அந்த சுழற்சியிலிருந்து நம்மளை விடுவித்துக் கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு.
This is our real problem. But people, because they have no education, poor fund of knowledge.
இதுதான் நம்முடைய உண்மையான பிரச்சனையே. ஆனா மக்களுக்கு போதுமான அறிவு இல்லாததுனால, அவங்களுக்கு கல்வி இல்லாததுனால,
தேர் இஸ் நோ எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் how transmigration of the soul takes place, they do not know.
எப்படி ஆத்மா இடம் பெயர்து அப்படின்றத போதிக்கிறதுக்கான கல்வி நிறுவனம் எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு அது தெரியாது.
Big big MA PhDs, but they do not know what is the actual position of the living entity.
பெரிய பெரிய MA PhD எல்லாம் வாங்குறாங்க, ஆனா ஒரு உயிர்வாளியோட உண்மையான நிலை என்னன்றது அவங்களுக்கு தெரியல.
But that is the real problem. They do not know the real problem.
Ana adha unmayana prachaneye avangalukku andha unmayana prachane theriyaliye.
The real problem is, it is stated in the Bhagavad Gita, janma mrityu jara vyadhi, birth death old age and disease. This is real problem.
Unmayana prachana enna endradhu Bhagavad Gita solapattirukku. ஜன்ம மிருத்து ஜராவியாதி, பிறப்பு இறப்பு வயோதிகம் நோய், இதுதான் உண்மையான பிரச்சனை.
Nobody wants to take birth. At least nobody wants to die. Birth and death. Wherever there is birth, there must be death.
யாருமே பிறக்கிறதுக்கு விரும்புறதில்ல. குறைஞ்சபட்சம் யாருமே இறந்து போக விரும்புறதில்ல. பிறப்பும் இறப்பும் இருக்கு. எப்பெல்லாம் பிறப்பு இருக்கோ அங்க மரணமும் இருந்துதான் ஆக வேண்டியிருக்கு.
Anything which is born must die. So janma mrityu.
எதெல்லாம் பிறக்குதோ அது இறந்துதான் ஆகணும். அதனால ஜன்ம மிருத்யு இருக்கு.
And old age. So long you leave, you have to change your position. So one position is this old age, just like we have become old, there are so many complaints.
அடுத்து வயோதிகம். நாம இங்க வாழ்ந்துட்டு இருக்கிற வரைக்கும் நம்முடைய நிலையை மாற்றிக்கொண்டே இருக்கணும். அதில் ஒரு நிலை வயோதிகம். இப்போ இங்கே நமக்கு வயதாக இருக்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதில்
ஜரா அண்ட் வியாதி அண்ட் வென் யூ பிகம் டிசீஸ் எவ்ரி ஒன் ஷுட் பிகம் டிசீஸ் எவ்ரி ஒன் ஷுட் பிகம் ஓல்ட் எவ்ரி ஒன் மஸ்ட் டை திஸ் இஸ் தி ப்ராப்ளம்.
ஜரா அடுத்து வியாதி. எப்போ நமக்கு வியாதி வரும்போது உண்மையிலே எல்லாருமே வியாதி அடைய வேண்டியிருக்கு, எல்லாருமே வயோதிகத்தை அடைய வேண்டியிருக்கு, எல்லாருமே இறந்து போக வேண்டியிருக்கு, அதுதான் பிரச்சனையே.
ஜன்மமித்து ஜரா வியாதி துக்கோ தோஷானு தோஷம் யூ ஆர் ட்ரைங் டு மிட்டிகேட் ஆல் அவர் மிசரபிள் கண்டிஷன்ஸ் ஆஃப் லைஃப் தட் இஸ் ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ்.
நம்ம இந்த துக்ககரமான கட்டுண்ட வாழ்க்கையை குறைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறோம், அதுதான் வாழ்க்கை போராட்டம்.
We are scientists, we are discovering many counteracting processes to get out of distress condition.
இந்த துக்கமான சூழ்நிலையிலிருந்து நம்மளை விடுவிச்சுக்கிறதுக்காக பல்வேறு அதுக்கு மாறான வழிமுறைகளை நம்ம கண்டுபிடிச்சிட்டே இருக்கோம், நம்ம விஞ்ஞானிகளாக இருக்கோம்.
But the difficult position, janma mrityu jara vyadhi, we are avoiding.
ஆனால் கஷ்டமான நிலையான ஜன்ம மிருத்து ஜரா வியாதியை நம்ம தவிர்க்கிறோம்.
ஏன்னா
நம்மால எதுவும் செய்ய முடியாது.
இந்த
பெயரளவிலான விஞ்ஞானத்தினால இந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியாது. சில சமயத்தில் அவங்க பொய்யா கர்வப்படுறாங்க கூட.
That by science we shall become immortal and so on.
விஞ்ஞானத்தினால நாங்க வந்து அமரத்துவத்தை அடைஞ்சிருவோம், இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க.
These things were tried before also by ethical class of men like Ravana, Hiranyakashipu.
Ravana, Hiranyakashipu மாதிரியான நாஸ்திகர்கள் எல்லாம் இதை ஏற்கனவே முயற்சி செய்திருக்காங்க.
But it is not possible to become successful. To stop birth, death, old age and disease. That is not possible.
பிறப்பு, இறப்பு, முதுமை, வியாதி இதை நிறுத்துறதுக்கான இந்த வழிமுறையில வெற்றி பெறவே முடியாது. அது சாத்தியம் இல்லாதது.
If there is any possible process, that is Krishna consciousness.
சாத்தியமான வழிமுறைன்னு ஏதாவது இருக்குன்னா அது கிருஷ்ண உணர்வு.
That is Krishna consciousness.
அதுதான் கிருஷ்ண உணர்வு.
If you become Krishna conscious, then you can get a body, not get, you have already got the body, spiritual body, and upon that spiritual body, this material body has developed, just like dress.
நீங்க கிருஷ்ண உணர்வினான ஆயிட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு அந்த உடல் கிடைக்கும். ஏற்கனவே அந்த உடல் உங்களுக்கு இருக்கு, அந்த ஆன்மீக உடல். இப்போ அந்த ஆன்மீக உடல் மீது இந்த பௌதிக உடல் வளர்ந்திருக்கு, இந்த உடை மாதிரி.
Your coat is cut according to your body. Similarly, this material body is cut according to our spiritual body.
எப்படி உங்களுடைய கோட் வந்து உங்க உடலுக்கு ஏற்றவாறு வெட்டப்பட்டிருக்கோ, அதே மாதிரி நம்முடைய ஆன்மீக உடலுக்கு ஏற்றவாறு தான் இந்த பௌதிக உடல் வெட்டப்பட்டிருக்கு.
You have got our spiritual body. This material body is covering.
நமக்கு நம்முடைய ஆன்மீக உடல் இருக்கு, ஆனா இப்ப இந்த பௌதிக உடல் அதை மூடி இருக்கு.
பாஷாங்ஷி ஜின்னானி, just like dress, your shirt and coat is the covering of your real body.
உங்களுடைய உண்மையான உடலை இந்த உடையானது, சட்டையும் கோட்டும் மூடி இருக்கிற மாதிரி.
Similarly, this body, gross body and subtle body, made of material elements. The gross body is made of earth, water, air, fire, and the subtle body is made of mind, intelligence and ego.
அதே மாதிரி இந்த ஸ்தூல சரீரம், சூட்சும சரீரம் ரெண்டும் பௌதிக வஸ்துக்களால் ஆனது. இந்த ஸ்தூல சரீரமானது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயத்தாலானது. இந்த சூட்சும சரீரமானது மனம் புத்தி அகங்காரத்தாலானது.
This is the short and coat.
இதுதான் சட்டையும் கோட்டும்.
Within this short and coat, there is the soul.
இந்த சட்டை கோட்டுக்கு உள்ள ஆத்மா இருக்கு.
So, the soul is now encased in this material body.
இப்ப அந்த ஆத்மாவானது இந்த ஜட உடலுக்குள்ள சிறைப்பட்டு இருக்கு.
And our business in the human form of body, in animal form of body, we cannot do this. But the human form of body, we can understand that I am not this body.
இந்த மனித வாழ்க்கையில நம்முடைய கடமை என்னன்னா, இது மிருக வாழ்க்கையில நம்மால செய்ய முடியாது, ஆனா மனித வாழ்க்கையில நான் இந்த உடல் அல்ல அப்படின்றத புரிந்து கொள்ள முடியும்.
The body, this material body, is a outer encasement.
இந்த பௌதிக சரீரம் அப்படின்றது ஒரு வெளிப்புறமான ஒரு சிறை.
And because I have got this body, I am subjected to birth, death, old age and disease.
எனக்கு இந்த உடல் இருக்கிறதுனால தான் நான் பிறப்பு இறப்பு வியாதி வயோதிகம் இதுகெல்லாம் உட்பட்டவனா இருக்கேன்.
Now, in the human form of body, I understand it.
இப்போ இந்த மனித வாழ்க்கையில நான் இதை புரிந்து கொண்டுட்டு இருக்கேன்.
So, if I take the process, how to get out of this cycle of birth and death, then our human life is success.
அதனால இந்த பிறப்பு இறப்பு என்ற அந்த சுழற்சியிலிருந்து எப்படி விடுபடுறது என்ற அந்த வழிமுறையை நான் ஏற்றுக்கொண்டேன்னா, அப்ப நம்முடைய இந்த மனித வாழ்க்கை வெற்றி அடையுது.
This is Krishna consciousness movement.
இதுதான் இந்த கிருஷ்ண உணர்வு இயக்கம்.
How we are helping people how to get out of this material body and revive your own spiritual body, and in that spiritual body you go back to home, back to God.
எப்படி இந்த பௌதிக சரீரத்திலிருந்து விடுபடுறது, எப்படி உங்களுடைய ஆன்மீக சரீரத்தை மறுபடியும் புதுப்பித்துக் கொள்றது, அதன் மூலமா நீங்க எப்படி பகவானுடைய லோகத்தை திரும்பி போய் சேர்றதுன்றதுக்கு நாங்க மக்களுக்கு உதவி செய்யறோம்.
This is the process. தக்தா தேகம் புனர்ஜன்ம நைதி.
இதுதான் வழிமுறை. தக்தா தேகம் புனர்ஜன்ம நைதி.
பீப்புள் ஆர் சோ அட்ராக்டட் டு திஸ் மெட்டீரியல் பாடி தட் தே ஆர் பிரிபேர்ட் டு பிகம் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் நெக்ஸ்ட் லைஃப். But they are not prepared to go back to home, back to Lord. This is the problem.
ஆனா மக்கள் அடுத்த வாழ்க்கையில நாய்களாகவும் பூனைகளாகவும் இருக்கிறது கூட தன்னை தயார்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா மீண்டும் பகவானுடைய லோகத்துக்கு போய் சேருவோன்றதுல ஆர்வம் இல்லாம இருக்காங்க. இதுதான் பிரச்சனையே.
So why this problem? Because the human society is in chaos.
ஏன் இந்த பிரச்சனை இருக்கு? ஏன்னா மனித சமுதாயம் மொத்தமும் ஒரு குழப்பத்தில் இருக்கு.
கியாட்டிக் கண்டிஷன்,
குழப்பமான சூழ்நிலை.
There must be division of four classes. One class must be Brahmana, intelligent class. And one should be Kshatriya, one class, the administrative.
நான்கு வகையான பிரிவுகள் இருக்கணும். ஒரு பிரிவு பிராமணர்கள், அவங்க புத்திசாலித்தனமான நபர்கள். இன்னொரு வகையான பிரிவினர்கள் சத்திரியர்கள், அவங்க ஆட்சி செய்யக்கூடியவர்கள்.
பிகாஸ் ஹியூமன் சொசைட்டி தே ரிக்வயர் குட் கன்சல்டிங் பிரெயின், குட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், குட் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் குட் வர்க்கர்.
ஏன்னா மனித சமுதாயத்துக்கு நல்ல புத்திசாலித்தனமான நபர்கள், நல்ல ஆட்சி செய்யக்கூடியவர்கள், நல்ல உற்பத்தியாளர்கள், நல்ல தொழிலாளர்கள் வேணும்.
That is the division of Brahman, Kshatriya, Vaishya, Sudra.
அதுதான் பிராமண சத்ரிய வைசிய சூத்ர என்ற பிரிவு.
Therefore Krishna says, சாதுர்வர்ணம் மயா சிஸ்டம் to keep smooth facilities for human life, there must be four divisions.
அதனால தான் கிருஷ்ணர் சொல்றார், சாத்துர்வர்ண்ய மயா சிரேஷ்டம், இந்த மனித வாழ்க்கையில எல்லா வசதிகளையும் கொடுத்து அதை சுமூகமாக இருக்கணும்னா இந்த நான்கு பிரிவுகள் இருந்தாகணும்.
If you say the door, we don't require Brahman. If you don't require Brahmana, then you will suffer.
எனக்கு பிராமண தேவையில்லை நீங்க சொன்னீங்கன்னா, உங்களுக்கு பிராமண தேவையில்லைன்னும் போது நீங்க துன்பப்பட வேண்டியிருக்கும்.
Just like you have got this body, and if you think this part of the body is very expensive, always eating, cut it off, then you will dead.
உதாரணத்துக்கு உங்களுக்கு இந்த உடல் இருக்கு, இந்த உடலோட இந்த பாகம் எப்பொழுதும் செலவு பண்ணிட்டே இருக்கு, எப்பவும் சாப்பிட்டுட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி அதை வெட்டிட்டீங்க அப்படின்னா அப்ப நீங்க இறந்து போயிடுவீங்க.
Similarly, just to keep your body in good condition, in living condition, you must have your head, you must have your arms, you must have your belly, you must have your legs.
அதே மாதிரி உங்களுடைய உடலை நல்ல ஒரு நிலையில் இருக்கணும், நல்ல வாழக்கூடிய சூழ்நிலையில் இருக்கணும் அப்படின்னா அப்போ உங்களுக்கு உங்களுடைய தலை இருக்கணும், உங்களுக்கு உங்களுடைய கைகள் இருக்கணும், உங்களுக்கு உங்களுடைய வயிறு இருக்கணும், உங்களுக்கு உங்களுடைய கால்கள் இருக்கணும்.
You cannot say that I can avoid this part of the body. No.
உடலோட இந்த பகுதியை நான் தவிர்த்துறேங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது.
Similarly, சாதுர்வர்ணமயா சிஸ்டம், the four divisions of the society must be there, otherwise it will be chaotic, a dead body.
அதே மாதிரி சாத்ருவர்ண மயா சிருஷ்டம், சமுதாயத்தினுடைய இந்த நான்கு பிரிவுகளும் இருந்தாகணும். அப்படி இல்லைன்னா ஒரே குழப்பமா இருக்கும், அல்லது இறந்து போன உடல் மாதிரி ஆயிடும்.
So at the present moment, the difficulty is, there is no Brahmana, there is no Kshatriya.
தற்காலத்தில் சிரமம் என்ன அப்படின்னா, பிராமணர்கள் கிடையாது, சத்திரியர்கள் கிடையாது.
There are only the Vaishyas and the Shudras. Belly, Vaishya means belly. And Shudra means the leg.
வைசியர்களும் சூத்ரர்களும் மட்டும்தான் இருக்காங்க. வைசியன்னா வயிறு, சூத்ரன்னா காலு.
So if out of the four divisions, one is wanting, the society must be in chaotic condition.
சமுதாயத்துடைய இந்த நான்கு பிரிவுகளில் ஒரு பிரிவு இல்லைன்னா கூட சமுதாயம் பெரிய குழப்பத்தில் தான் இருக்கும்.
The four must exist. Although comparatively, head is the most important part of the body, but still, you cannot neglect the leg also.
நான்கு பாகங்களும் இருந்தாகணும். ஒப்பிட்டு பார்க்கும்போது தலைன்றது உடலோட ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக இருந்தாலும் கூட நீங்கள் காலை உதாசீனப்படுத்திட முடியாது.
This is a cooperative combination.
இந்த கலவை எப்படி இருக்குன்னா, ஒன்றா ஒத்துழைப்போடு இருக்கணும்.
So we have to cooperate. It doesn't matter. One is very intelligent, one is less intelligent, one is less intelligent. The four classes are there.
அதனால நம்ம ஒத்துழைக்கணும். அது ஒருத்தர் புத்திசாலியா இருக்கார், இன்னொருத்தர் கொஞ்சம் புத்திசாலி குறைவா இருக்கார், இன்னொருத்தர் இன்னும் கொஞ்சம் குறைவான புத்திசாலியா இருக்கார். இந்த மாதிரி நாலு பிரிவினர் இருக்காங்க.
The most intelligent class is the head, brain. And the next intelligent class, the administrator, government.
அதிக புத்திசாலித்தனமானவர்கள்னா தலை, மூளை. ரெண்டாவது புத்திசாலித்தனமான நபர்கள்னா நிர்வாகம் செய்யக்கூடியவங்க, அரசாங்கம்.
The next intelligent class, the industrialist, merchants. The next intelligent class is the worker.
அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய புத்திசாலிகள் வியாபாரிகள். அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் தொழிலாளர்கள்.
All of them are required.
இவர்கள் எல்லாருமே தேவையானவர்கள் தான்.
But at the present moment, there is only this mercantile industrialist and worker. There is no brain.
ஆனா தற்சமயத்தில் இந்த வியாபாரிகளும், அதாவது இந்த தொழிற்சாலைகளை நிறுவக்கூடியவர்களும் தொழிலாளர்களும் தான் இருக்காங்க, மூளை கிடையாது.
How to conduct society? How to become perfect human society? how to fulfill the mission of human society, for these things there is no brain.
எப்படி சமுதாயத்தை வழிநடத்துறது, எப்படி ஒரு பக்குவமான மனித சமுதாயம் ஆகிறது, எப்படி மனித சமுதாயத்தினுடைய நோக்கத்தை நிறைவேற்றுறது, இவைகளுக்கெல்லாம் மூளை கிடையாது.
சோ திஸ் கிருஷ்ண கான்சியஸ்னஸ் மூமெண்ட் இஸ் கிரியேட்டிங் சம் பிரெயின் ஆஃப் தி ஹியூமன் சொசைட்டி.
அதனால இந்த கிருஷ்ண பக்தி இயக்கமானது இந்த மனித சமுதாயத்தில் மூளையை உற்பத்தி செய்துட்டு இருக்கு.
பிராமணர்களை and this brain, brahmana's business is brahmana, this word, very word comes
in the moolayanadu adha brahmanudaiya kadama enna na brahmana endra andha vaarthai
namo brahmanna devaya go brahmana hitaya jagat dhitaya krishnaya govindaya namo namo so brahmana means one who knows God, that is brahmana.
Nala brahmana appadina yaar oruthanukku kadavulai therindirukko adhaan brahmana.
And keeping in view God, they teaches others to become God conscious.
Melam andha kadavuloda paarvaiyile andha kadavuloda konathile mattravargalukkum podichu avangalum kadavul unarvu kondu varadhu.
Without becoming God conscious, the human society is simply animal society.
கடவுள் உணர்வுக்கு வராம இந்த மனித சமுதாயமானது வெறுமனே மிருக சமுதாயமா இருக்கு.
Because animals cannot be God conscious. However, you may go on preaching amongst the animal cats and dogs. It is not possible.
ஏனா மிருக சமுதாயத்தில் கடவுள் உணர்வு இருக்க முடியாது. நீங்க எப்படிதான் நாய்களுக்கும் பூனைகளுக்கும் பிரச்சாரம் செய்தாலும் அது சாத்தியம் இல்லை.
பிகாஸ் தே ஹேவ் நோ பிரெயின் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் காட்.
கடவுள்னா என்னன்றதை புரிந்து கொள்றதுக்கு அவைகளுக்கு மூளை இல்லை.
சோ இன் தி ஹியூமன் சொசைட்டி இஃப் தேர் இஸ் நோ பிராமணா ஹூ கேன் டீச் அபவுட் காட்.
இப்ப மனித சமுதாயத்திலையும் கடவுளை பற்றி போதிக்கிறதுக்கான பிராமணன் இல்லை அப்படின்னா
who can elevate person to God consciousness, then it is also animal society.
கடவுள் உணர்வுக்கு ஒருத்தனை வளர்த்து விடுறதுக்கு ஆள் இல்லைன்னா அப்ப அதுவும் மிருக சமுதாயம் ஆயிடுது.
Simply eating, sleeping and sex life and defense, these are the business of the animals also.
வெறுமனே உண்ணுதல், உறங்குதல், இனப்பெருக்கம் செய்தல், தற்காப்பு செய்தல்ன்றது மிருகங்களுடைய வேலையும் கூட.
The animals also know how to eat, how to sleep, how to enjoy sex life, how to defend. They know in their own way.
மிருகங்களுக்கும் கூட எப்படி சாப்பிடுறது, எப்படி இனப்பெருக்கம் செய்யறது, எப்படி தற்காப்பு செய்யறது, எப்படி தூங்குறதுன்றது தெரியும். அவைகளுக்கு அதோட வழியில தெரியும்.
So simply to do these business does not mean human being. Then human, the mission of human being will not be fulfilled.
Veramane inda seyalgala seiyiradhu manitha vaalkai endradhu artham aayidadhu. Manitha vaalkinudaiya kurikol niraiveradhu.
There must be the four classes of man as Krishna recommends.
Krishnar parindurikkira maadhiriyana நான்கு வகையான அந்த பிரிவுகள் மனிதர்கள்ட்ட இருந்தாகணும்.
சாதுர்வர்ணமய சிஸ்டம். தேர் மஸ்ட் பி எ பிராமினிக்கல் கிளாஸ் ஆஃப் மேன், எ சத்ரிய கிளாஸ் ஆஃப் மேன், வைஷ்ய. தேர் ஆர் ஆல்ரெடி
பிராமண வகுப்பை சார்ந்தவர்கள் இருக்கணும், வைஷ்ய வகுப்பை சார்ந்தவர்கள் இருக்கணும், சத்ரிய வகுப்பை சார்ந்தவர்கள் இருக்கணும். அவர்கள்லாம் ஏற்கனவே இருக்காங்க.
பட் தேர் நாட் வெரி சயின்டிபிகலி settled as it is propounded in the Bhagavad Gita.
ஆனா பகவத் கீதையில சொல்லிருக்கிற மாதிரி அவங்க விஞ்ஞான பூர்வமா அந்த அளவுக்கு முறையா செயல்பட்டு இருக்கல.
சாதுர்வர்ணங்க மயா சிஸ்டம். These are guna karma vibhag. Guna means according to quality.
சாதுர்வர்ண மயா சிஸ்டம், இதெல்லாம் குண கர்ம விபாகச்ச. குண அப்படின்னா குணாதிசயம்.
So, in India, these four classes of men are there, but they are in the name.
அதனால இந்தியாவில் இந்த நான்கு வகை பிரிவுகள் இருக்கு, ஆனால் அவர்கள் வெறும் பெயரளவில் தான் இருக்காங்க.
Actually, it is also in the chaotic condition, because nobody is following the prescription as given by Bhagavad Gita. Gunakarma Vibhaga.
உண்மையிலே அதுவும் ஒரு குழப்பமான நிலையில தான் இருக்கு. ஏன்னா யாருமே பகவத்கீதையில வழிகாட்டு இருக்கிற மாதிரி பின்பற்றது கிடையாது. குணகர்ம விபாகஷா.
In India, although a person born in a Brahman family, but his guna qualities are less than Shudra, but still he is being accepted as a Brahman.
இந்தியாவில் பிராமண குடும்பத்தில் ஒரு நபர் பிறந்திருந்தாலும் கூட அவனுடைய குணம் சூத்ரனை விட தாழ்ந்ததா இருந்தாலும் அவனை பிராமணனா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு.
That is the difficulty. Therefore, India's condition is so chaotic.
அதுதான் கஷ்டமே. அதனால தான் இந்தியாவினுடைய சூழ்நிலை ரொம்ப குழப்பமா இருக்கு.
But this is a scientific process. You Western people, you should try to understand that.
ஆனா இது விஞ்ஞானபூர்வமான வழிமுறை. நீங்க மேற்கத்தியர்கள், நீங்க இதை புரிந்து கொள்ள முயற்சிக்கணும்.
And our boys and girls who have joined, they're trying to understand and execute the principles.
இங்க இருக்கக்கூடிய நம்முடைய இந்த இளைஞர்களும் யுவதிகளும் இந்த இயக்கத்துல சேர்ந்து இதை புரிஞ்சு கொண்டு இந்த கொள்கைகளை அவங்க செயல்படுத்துறதுக்கு முயற்சிக்கிறாங்க.
So, if you take up this Krishna consciousness movement, which is meant for the Brahmanas.
பிராமணர்களுக்கான இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா,
if you become Brahmana by quality, then your the Western nations will be, especially in America, they will be first class nation.
குணத்தால நீங்க பிராமணன் ஆனீங்கன்னா இந்த மேற்கத்திய நாடுகள்லாம், குறிப்பா அமெரிக்கா, முதல் தரமான ஒரு நாடாயிடும்.
They will be first class nation. You have got intelligence, you have got resources, you are also inquisitive, you catch up good things.
அவர்கள் முதல் தரமான நாடா ஆயிடுவாங்க. உங்களுக்கு புத்தி இருக்கு, உங்களுக்கு அதுக்கான வளம் இருக்கு, உங்ககிட்ட அத கேள்வி ஞானமும் இருக்கு, உங்களால இந்த விஷயங்களை புரிந்து கொள்ளவும் முடியுது.
So you have got good qualities, you take up this Krishna consciousness movement seriously and you will become the first class nation of the world.
உங்ககிட்ட நற்குணங்கள் இருக்கு, நீங்க இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை தீவிரமா எடுத்துக்கோங்க, அப்ப நீங்க உலகத்திலேயே மிக சிறந்த நாடா வருவீங்க.
That is my request. Thank you very much. Hare Krishna.
அதுதான் என்னுடைய வேண்டுகோள். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா.